بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين نبينا وحبيبنا وقرة عيننا محمد بن عبد الله عليه وآله أفضل الصلاة وأتم التسليم أما بعد فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر صدق الله العظيم புகழுக்கு சொந்தக்காரன் பரிபாலிப்பவன் ஏகன் அல்லாவை போற்றிக் கொள்கிறேன். மனிதன் நேரான சீரான பாதை அடைந்து இருளையிலும் வெற்றி பெற்று அல்லாவுடைய பொருத்தம் தரிசனம் கிடைத்து உயர்ந்தருமான சுவனத்திலே கொண்டிருக்க வேண்டும் என்ற ஒரே நோக்குடன் தனது காலங்கள் நேரங்கள் சந்தோஷங்கள் அனைத்தையும் மனிதனுடைய வெற்றிக்காக தியாகம் செய்து எனது உயிரிழமினே ஹஜரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அன்னாரின் தோழர்கள் குடும்பத்தினர்கள் இறுதி மூச்சு வரைக்கும் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கை நெருங்கடை பெயர்களுடன் எடுத்து நடக்கூடிய உண்மையான முன்னணாவும் முஸ்லிமானவர்கள் அனைவரின் பேரிலும் அல்லாஹ் ஸலாத்தும் ஸலாமும் சொல்வானாகும். அல்லாஹ்வுடைய இல்லத்தில் ஆதிகாப்புடைய நியத்துடன் வாழ்க்கையில் திருப்பம் ஏற்பட வேண்டும் என்ற அவாவுடன் அமர்ந்திருக்கும் இறை நேசர்களை நல்லடியார்களை எல்லா சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடந்து அவனை அஞ்சு நடக்குமாறு முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் உபதேசம் செய்து கொள்கின்றேன். உலக வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் வழங்கப்பட்டு எவ்வாறு நிறைவு கொடுக்கப்படுகின்றது என்கிறதனை அல்லாஹ் சுபஹான வ தஆலா ஒவ்வொரு கணமும் நோட்டமிட்டுக் கொண்டிருக்கின்றார். சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றவர்களில் சிலர்கள் முன்னேறி போய்விட்டார்கள். அவர்களுக்கு சாபிக்கும் பில் கைராஜ் என்று குர்ஆன் கூறுகிறது. அவர்களை முந்த யாராலும் முடியாமல் போயிட்டது. இன்னும் சிலர்கள் அநியாயக்காரர்கள் தன் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு அதனை வீணாக்கிவிட்டார்கள். இன்னும் சிலர்கள் நடுத்தரமானவர்கள். இவர்களில் யாரு நடுத்தரத்தை கையாண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்துவதற்கு முயற்சி செய்வார்களோ என்றும் அவர்கள் நேரான பாதையிலே நடந்து கொண்டே இருப்பார்கள். நடுத்தரத்தை கையாண்டு முன்னேறியவர்களை அவர்கள் அடைவதற்கு முயற்சி செய்து கொண்டே இருப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அந்த முன்னேறியவர்களின் பாதையிலே நடப்பதற்கு தௌஃபிக் செய்ய வேண்டும். நாம் அய்யாமும் மஅலூமாத் என்று அல்லாஹ்வின் மூலம் போற்றப்பட்ட என்றால் மிகவும் பிரபல்யமான அறியப்பட்ட நாட்கள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம். இந்த நாட்கள் பத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விசேடமாக சத்தியம் செய்து சிலாகிக்கின்றான். அஷ் ஃபஜ்ரின் மீது சத்தியமாக, பத்து இரவுகளின் மீது சத்தியமாக, இந்த துல்ஹஜ்ஜுடைய முதலாவது பிறையில இருந்து பிறநாளை அடையும் வரைக்கும் உண்டான அந்த பத்து நாட்களும் சகோதரர்களே அல்லாஹ்வுடைய அன்பை திருப்தியை பெறுவதற்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு வழங்கப்பட்ட வெகுமதி. யாரெல்லாம் பழைய பாவத்திலே ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிக்கின்றார்களோ அவர்களுக்கு நிரந்தரமான கோபமும் சாபமும் இருக்கின்றது என்பதற்கு ஒரு அறிகுறியும் தான். நானும் நீங்களும் இந்த பத்து நாட்கள்ல பல அமல்கள் செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றோம். அதில் முக்கியமான அமல் தான் அரபாவுடைய நோன்பு. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சியாமு யௌமி அரபத அஹ்தஸபு, யௌமி அரபாவை பத்தி நான் எந்த அளவுக்கு நல்லெண்ணம் வைக்கின்றேன், அதனை நான் நல்லதாக கருதுகின்றேன், அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய கூலிகள் மற்றீடு செய்ய முடியாது என்றாலும் ஐயுக்கிர சனத்தல்லத்தி கபுலகு ஒரு சனத்தல்லத்தி பாஜகு, அது உங்களுக்கு முந்திய வருடத்தினுடைய பாவத்தை மன்னிக்கும், பிந்திய வருடத்தினுடைய அதாவது வரக்கூடிய வருடத்தின் பாவத்தையும் மன்னிக்கும் என்றார்கள். அல்லாஹ் எங்களால் நடக்கக்கூடிய பாவங்களுக்கு பரிகாரம் தரப்போகின்றான் என்றாலும் சிந்தனையில் வைத்து செயல்படுத்தக்கூடியவர்கள் எங்கே, அல்லாஹ்வின் பக்கம் விரைந்து வரக்கூடியவர்கள் எங்கே, இன்னும் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், பாதம் ரப்பின் பக்கம் எடுத்து வைக்க மறுக்குது, உள்ளம் அவனை நினைக்க வெறுக்குது. சுபஹானஹு வ தஆலா உற்று நோக்கி கொண்டிருக்கின்றான். இறுதி சந்தர்ப்பம் வரும் தோல்வி அடைந்த நிலைமையில் இந்த உலகில் இருந்து நானும் நீங்களும் பிரிந்து செல்ல நேரிடும். எனவே சகோதரர்களே, ஒரு அமல் தான் நோம்பு இன்னும் ஒரு அமல் குர்பான். அல்லாஹ் உங்களுக்கு மகத்துவம் மிக்க அதிகமான நலவுகளை நான் வழங்கியிருக்கின்றேன், கௌசரையும் தந்திருக்கின்றேன், நீர் தடாகம் அதிலிருந்து மூமின்களுக்கு நீங்கள் உங்களை பின்பற்றியவர்களுக்கு அருந்து கொடுப்பீர்கள். எனவே நன்றி செலுத்துங்கள் உங்களுடைய ரப்புக்காக வேண்டி. பெருநாள் ஹஜ் பெருநாள் தொழுகை சொல்லுங்கள், மேலும் குர்பானையும் அறுத்து விடுங்கள். முதல் முதல் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சுன்னத்தான பெருநாள் தொழுகை தொழுத உடனே செய்யக்கூடிய அமல்தான் நஹர் என்ற அந்த குர்பானை அறுப்பது. யோமுல் நஹர் என்று அந்த நாளுக்கு பேர் கூட சூடப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் வேற எந்த ஒரு அமலுக்கும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள், குர்பானிக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை போல சொன்னார்கள். மன் வஜத ஸஹத்தன் வலம் யம்லாஹி ஃபலா யக்ருபன்ன முஸல்லானா, யார் வசதியை அடைந்திருந்தும் கொடுக்க முடியுமாக இருந்தும் கூட அந்த உலுகியாவை கொடுக்கவில்லையோ எங்களுடைய ஈத்காவுக்கு முசல்லாவுக்கு பெருநாள் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம் என்றார்கள். சகோதரர்களே, நம்மால் நன்மையின் பக்கம் எந்த முறையில் சப்ஸ்கிரிப்ஷன் ஆக முடியுமோ, கலந்து கொள்ள முடியுமோ, கூட்டாக முடியுமோ அந்த அளவுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து பங்குதாரர்களாக மாற வேண்டும். நாம் அன்று அறுக்கக்கூடிய மிருகம் நாளும் மறுமையில் எனக்கும் உங்களுக்கும் சாட்சியம் சொல்லும். இஹ்லாஸை பொறுத்து அதற்குரிய வெகுமதிகளை இந்த உலகத்திலும் பெறுவோம், கியாமத்து நாளன்றும் அடைவோம். எனவே தான் நீங்கள் மிருகங்களை அறுக்கும் பொழுது அதனுடைய உரிமைகளையும் பாதுகாருங்கள். இஸ்லாம் மிருகத்துடைய உரிமையை பேசியதை போல வேற எந்த ஒரு மார்க்கமோ எந்த ஒரு இயக்கமோ எந்த நலன்புரி சங்கங்களோ உலகத்தில் மாறுதல்கள் உண்டாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி பல தியரிகளை பல கருத்துக்களை முன்வைக்கக்கூடியவர்களுடைய சிந்தனைகளையோ அங்க இஸ்லாத்துடன் ஈடுகட்ட முடியாது. அந்த அளவுக்கு மிருக உரிமைகளை பற்றி அது பேசியிருக்கின்றது. நானும் நீங்களும் இந்த நாட்களில் அந்த நன்மையை செய்வதோடு அதற்குரிய உரிமைகளை கொடுத்தால்தான் சீரான பயனை அடைந்து கொள்ள முடியும், அதற்குரிய கூலிகளை பெற்றுக்கொள்ள முடியும். அவ்வாறு இன்றி நலவை செய்து பாவிகளாக மாறக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இதனால தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ கத்தபல் இஹ்ஸான் அலா குல்லி ஷைன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஹ்ஸான் என்ற நல்லுபகாரத்தை அனைத்து வஸ்துகளிலும் கடமையாக்கி விட்டான், எழுதி விட்டான். நீங்கள் எந்த முறையில எந்த நடைமுறையில செயல்பட்டாலும் கூட அதற்குள்ள எஹ்சான் என்ற உபகாரம் அழகிய நடைமுறைகள் அமையப்பெறவில்லை என்றால் அது ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு தகுதியானதாக இல்லை. அல்லாஹ் இந்த எஹ்சானை உறுதிப்படுத்தாத எந்த ஒரு செயலும் கிடையாது. இதா கத்தல்தும் நீங்கள் ஒரு பிராணியை அறுத்தால், ஒரு மிருகத்தை அறுத்தால் சாப்பாட்டுக்காக வேண்டி அறுப்பீர்கள், ஆகுமான விடயம் அது. இதற்காக வேண்டி நீங்க அறுத்தாலும் கூட நல்ல முறையை கையாளுங்கள். அதுக்கென்று விதிமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அந்த விதிமுறைக்கு ஏற்ப உங்களுடைய அறுவலை செய்து முடியுங்கள். வைதா கத்தல்தும், ஒரு மிருகத்தை நீங்கள் கொள்ளுகின்றீர்கள், ஏதோ அதனுடைய தீங்கிலிருந்து பாதுகாக்க பெற வேண்டும் என்பதற்காக கொண்டாலும் கூட அஸ்ஸினுல் கிதலாம், அதற்கு சித்திரவதை கொடுக்காதீங்க. நல்ல நடைமுறையில நல்ல விதிமுறையில அதனை கொண்டு விடுங்க. ஏன் அதற்கு பல நோவினைகளை ஏற்படுத்தக்கூடாது, அது துடிக்க கூடாது, அது வேதனையில கதறக்கூடாது. இந்த இஸ்லாத்தில் மிருகம் சம்பந்தப்பட்ட உரிமைகள் ஏராளம். விரிவான சகோதரர்களே, சொன்னார்கள், நீங்கள் அறுக்கும் பொழுது கத்தியை அறுக்கும் அந்த ஆயுதத்தை மிகவும் கூர்மையானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மிருகம் வேதனை உணரக்கூடாது. வெறுமனே நமக்கு ஒரு சர்ஜரி செய்யும் பொழுது ஆரம்பத்தில் சாதாரண ஒரு வேதனை தான் விளங்கும், அதே போன்று அந்த சாதாரண வேதனையுடன் அந்த மிருகமும் தன்னுடைய மிகிதமான வேதனையை சந்திக்க கூடாது. அதனுடைய உணவு குழாய், மூச்சு குழாய் மற்றும் இரண்டு இரத்த நாளங்கள் இவைகள் அறுப்படக்கூடிய முறையிலே அதனை அறுத்து விடுங்கள், நல்ல முறையிலே அதற்கு நிறைவு கொடுங்கள். மற்றும் அல்லாமல் அதை அறுத்து முடிந்ததன் பின்னால ராகத் பெறுவதற்கான சந்தர்ப்பத்தையும் கொடுங்கள். அறுத்து முடிஞ்சு துடிக்கும் பொழுதே அதனுடைய தோள்களை உரித்து விடாதீர்கள், அதனுடைய பார்ட்ஸ் பார்ட்ஸாக வெட்டிவிடாதீர்கள். அதன் உயிர் சம்பூர்ணமாக பிரிய வேண்டும். மேலும் நாம் அந்த முறையில் அறுப்பதின் மூலமாக மிருகத்துக்கு வேதனை இருக்க மாட்டாது. அது பிறகு துடிப்பதும் அந்த அறுவையின் சீரான நடைமுறை நிறைவு பெற்றதனால் அந்த ரத்தம் வெளியாக்குவதற்காக வேண்டித்தான் துடிக்கின்றது என்று சயின்டிஸ்ட் கூட கண்டுபிடித்திருக்கின்றார்கள். விஞ்ஞானிகள் குறிப்பிடுவதை பாருங்கள். மிருகத்தை அறுப்பதற்காக சிறந்த முறை என்ன? மெஷின்ல போட்டு அதனை அறுப்பதினால் வேதனை குறையுமா? அல்லது ஏதாவது ஒன்றினால் அடித்து தலையிலே தாக்குதலை போட்டு ஒரே தடவையில் அதனுடைய மூச்சை திணற வைப்பதின் காரணமாக வேதனை குறையுமா என்றெல்லாம் ஆராய்ச்சியின் இறுதி முடிவிலே வந்து நின்றார்கள். சிறந்த முறை இஸ்லாமிய முறை தான். மரி வஜ்தெயின் என்ற அந்த ரெண்டுமே, அந்த மூன்றுமே சீரான முறையில் அறுப்பட வேண்டும். அந்த நேரம் கழுத்தை ரெண்டாக்கி விடாதீர்கள். உங்களுக்கு அதனை அல்லாஹ் ஹலால் ஆக்குறதுக்கு ஒரு நடைமுறை ஏற்படுத்தி இருக்கின்றான். அறுப்பதற்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் இதில் எஹ்சானை மேற்கொள்ளாத பட்சத்தில் நீங்கள் தவறிழைத்தவர்களாக ஆகிவிடுவீர்கள். நாம் இந்த கால்நடைகளை கொண்டு மிகவும் கண்ணியப்படுத்தப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், நீங்கள் அறுக்கக்கூடிய இந்த கால்நடைகளுடைய ரத்தமோ மாமிசமோ அல்லாவை போய் அடைவது கிடையாது. என்றாலும் உங்களுடைய இறை அச்சம் பக்தி அல்லாவுடைய பயம்தான் அவனை போய் அடைகிறது. அதற்குத்தான் கூலி கிடைக்கின்றது. அல்லாஹ் சஹரஹா லக்கும், அதனை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான். உண்மையிலே வசப்படுத்தி தரவில்லை என்றால் நானும் நீங்களும் இன்னைக்கு எந்த மிருகத்தினுடையவும் பொதுவாக இந்த கால்நடையின் மாமிசத்தை சாப்பிட முடியாதவர்களாக ஆகிடுவோம். அல்லாஹ் வசப்படுத்தி தந்ததின் காரணமாக அதனை சாப்பிடுகின்றோம். அல்லாஹ் சொல்கின்றான், இதனை அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் அறுக்க வேண்டும். அதற்கு விதிமுறை குர்ஆனே சொல்கின்றது, ஒலி யுக்கபிருல்லாஹ் அலாமா ஹதாக்கும், அல்லாஹ் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கின்றான். தக்பீர் சொல்லி பிஸ்மில் சொல்லி அதனை அறுத்து விடுங்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறுத்தார்கள், அம்லஹைனி அக்ரனைனி கபஸைனி அம்லஹைனி அக்ரனைனி, இரண்டு கொம்புள்ள வெள்ளை ஆடுகளை, வலா ரிஜ்லஹு வலா ஸஃபாஹிஹா, தன்னுடைய காலை லேசாக அந்த மிருகத்துடைய களத்துக்கு சற்று கீழால் வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்க போட்டு அதற்கு எந்த வேதனையும் ஏற்படாத முறையில தான் அறுத்தார்கள். இந்த முறையில பிஸ்மில் சொல்லி தக்பீர் சொல்லி அறுத்தார்கள். என்றாலும் கெஜிமானவர்களே, இன்று குர்பான் முறைகளிலே இவைகள் பேணப்படாதவை மிகவும் வருத்தத்துக்குரிய விடயமாக இருக்கிறது. எனவே இபாதத்தாக அதனை கணக்கெடுக்கப்பட மாட்டாது என்கிறதை மறந்துவிடக் கூடாது. மிருகங்களை பற்றி பேசும் பொழுது பறவையை கூட வேதனைப்படுத்தாதீர்கள், அதற்கும் ஓர் உரிமை உள்ளது என்றார்கள். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு பயணம் போய்கொண்டிருக்கும் பொழுது சில வாரிபர்கள் ஒரு பறவையை கட்டி விட்டு அதனை குறிப்பாக்கு அம்பெய்வதற்கு தயாராக இருந்தார்கள். அந்த நேரம் நான் ஹஸ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸை முன்வைக்கிறேன், எதிலே ரூஹ் இருக்கின்றதோ அதனை நீங்கள் குறிப்பார்க்கும் ஒரு குறிப்பார்த்து எரியக்கூடிய உண்டாது, ஆக்கி கொள்ளாதீர்கள். இவ்வாறு மிருகத்தை வைத்து விளையாடாதீர்கள். எனவே நாம் உலகியாவுக்கு என்று கொண்டு வரக்கூடிய பிரயாணிகள் கனிமான சகோதரர்களை வேதனைப்படுத்தப்படக்கூடாது. அவைகளை சீரான முறையிலே நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். அதற்கு அரசாங்கம் என்ன நடைமுறைகளை விதித்திருக்கின்றதோ அவைகளை பேண வேண்டும். அவைகளை பேணாமல் சமூகத்திலே பிரச்சனையை இழுக்கக்கூடிய இந்த உலகியா நமக்கு அவசியமாக மாட்டாது. எனவே அமலை அந்த முறையிலே செய்வதற்கு நாம் முன்வரும் பொழுது கூலிகளை பெற்றுக் கொள்வோம் என்கிறதை மறந்துவிடக் கூடாது. அதற்கு நோவினை கொடுப்பது மட்டுமல்ல, அதனை கண்ணியப்படுத்தவும் சொன்னார்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, அதனை கண்ணியப்படுத்தும் விதிமுறைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ஷரீஃப்ல ரிவாயத் செய்யப்படக்கூடிய பூனையின் சரித்திரத்தை வைத்து எங்களுக்கு வலியுறுத்தினார்கள். ஒரு பெண்மணி அவள் இபாதத்துடையவள் என்றாலும் கூட பூனையை கட்டி வைத்து அது வெளியிலே போய் சாப்பிடக்கூட முடியாத அளவுக்கு அதற்கு தடைகளை விதித்தாள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் அவளை நரகவாதி என்று சொன்னார்கள். அவள் நரகத்துக்கு போய்விட்டாள். ஆனால் இன்று இந்த உலகியாவுக்கு என்று கொண்டு வரக்கூடிய மிருகங்களை பல நாட்களாக கட்டிவிட்டு சாப்பாடு கூட கொடுக்காமல் தண்ணீர் கூட கொடுக்காமல் அதனை வேதனை படுத்தும் விதத்தை பார்த்தால் கவலைக்குரியதாகத்தான் இருக்கின்றது. எனவே இவ்வாறு மிருகத்தினுடைய உரிமைகளை பறிக்க கூடாது என்கிறதனை இஸ்லாம் சொல்லி வைத்திருக்கின்றது. எனவே அதனை நல்ல முறையிலே பராமரித்து அதனை புஷ்டி ஆக்கியதன் பின்னால்தான் அது சுகதேகியாக இருக்கும் நிலைமையில தான் அறுக்க வேண்டும் என்கிறதனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் சொல்லி வைத்தார்கள். ஒரு தடவை அப்துல்லா இப்னு ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு சிறுநீர் தெளிக்க வேண்டும் என்ற ஒரு தேவை ஏற்பட்டது. அங்கே கொஞ்சம் ஒதுங்கி சென்றார்கள். ஒரு ஒட்டகம் வந்தது, கண்ணீர் வடித்தது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தன்னுடைய எஜமானை பற்றி முறைப்பாடு செய்தது. எஜமானை அழைத்தார்கள். சொன்னார்கள், இந்த மிருகத்தினுடைய உரிமையை விடவும் நீ அதனை பாவித்திருக்கின்றாய், அதற்கு சுமக்க முடியாததனை சுமத்தி விடாதே. எந்த அளவுக்கு பேசியது இஸ்லாம், லா தஜ்அலு லுஹூர ஜவாபிக்கும் மனாபிர். சிலர்கள் அதற்கு மேலே ஏறி பல மணித்தியாளர்கள் கதைத்துக் கொண்டிருப்பார்கள். அது நின்ற வண்ணம் இவர்கள் அதனை மிம்பர் மேடைகளை போல ஆக்கிக்கொண்டு அதிலே அமர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். சொன்னார்கள், இரக்கம் காட்டுங்கள், மிருகத்தினுடைய விடயத்திலே அவைகளை உங்களுடைய மிம்பர் மேடைகளாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள் என்றார்கள் கெரியமான சகோதரர்களே. எனவே இந்த ஒட்டகத்தின் உரிமையை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனுடைய எஜமானிடத்திலே விளங்கப்படுத்தியிருக்கின்றார்கள். சொன்னார்கள், இந்த மிருகத்துடைய விடயத்தில் அல்லாவை பயந்து கொள், மேலும் அதனை அறுக்கும் பொழுது நீங்கள் பேணுதலாக அறுக்க வேண்டும். ஒரு மனிதன் அந்த மிருகத்தை படுக்க போட்டுவிட்டு அதற்கு முன்னாலேயே கத்தியை தீட்டினான். ரசூலுல்லாஹ் கண்டார்கள். சொன்னார்கள், அத்துரீது அன் துமீதஹா மரத்தையும், நீ இரண்டு விடுத்தும் இந்த மிருகத்தை மரணிக்க செய்ய பார்க்கிறாயா, மௌத்தாக்க பார்க்கிறாயா? நீ அந்த மிருகத்தை கீழே போட்டு அதற்கு முன்னால் இறந்து கத்தியை தீட்டுவதற்கு முன்னாலேயே ஆயத்தத்தை செய்ய வேண்டியிருந்துச்சு, அதுக்கு முன்னாலேயே உனக்கு கத்தியை தீட்ட வேண்டியிருந்தது என்றார்கள் சகோதரர்களே. என்றாலும் இவைகள் எல்லாம் பார்க்கும் பொழுது இன்று உலகியாவும் வெறுமனே இஸ்லாமிய கோட்பாடுகளையும் சட்டங்களையும் மீறக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. எனவே அபு ஜாவூதுல கூட ஹதீஸ் பதிவாக்கப்பட்டிருக்கிறது, இத்தகுல்லா ஃபி ஹாதிஹில் பஹாயிமில் முஅஜ்ஜமா, இந்த வாய்ப்பேச முடியாத மிருகத்துடைய விடயத்தில் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள். பர்கபூஹா சாலிஹத்தன் வத்ரு பூஹா சாலிஹத்தன், நீங்கள் அதில் ஏறி பிரயாணம் செய்து முடிந்ததன் பின்னால அதனை நல்ல முறையிலே விட்டுவிடுங்கள், அதுக்கு ராகத்தை கொடுங்கள், மேலும் அதற்கு அவதிப்படுத்த வேண்டாம், கஷ்டப்படுத்த வேண்டாம், அதனுடைய பாதைகளை தடுக்க வேண்டாம், அது தானாகவே மேய்வதை விட்டும் நீங்கள் தடைகளை விதிக்க வேண்டாம் என்கிறதனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சகோதரர்களே, ஏலவழி பரீட்சை இருக்கிறதன் காரணமாக விரிவாக சொல்ல முடியாத சில விஷயங்களை அவசரமாக சொல்லிக்கொண்டு போகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மிருக காருண்யத்தை எந்த அளவுக்கு உலகத்துக்கு பறைசாற்றினார்கள். மன் ரஹ்மவலவ் தபீஹத்தை உஸ்கூரில், யார் ஒரு சிட்டுக்குருவியை அறுப்பதாக இருந்தாலும் கூட அதற்கு இரக்கம் காட்டுவாரோ, ரஹிமல்லாஹு யௌமல் கியாமா, கியாமத்து நாளன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா அந்த அடியானுக்கு இரக்கம் காட்டுவான். எனவே உலகியாவுக்கு என்று கொடுக்கப்படக்கூடிய மாமிசம் இபாதத்துக்குரியது, அது கூலிகளை கொண்டு வந்து தரக்கூடியது, அதற்குரிய நிபந்தனை பேணும் பட்சத்தில் நிபந்தனைகளை மீறுகின்றீர்களா? நிச்சயமாக அல்லாவை பயந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம், அல்லாவுடைய ரஹ்மத்தினும் கருணையை விட்டும் தூரமாக்கப்படக்கூடிய நாம் எப்படி இந்த இபாதத்தின் மூலமாக நன்மை அடைவோம் என்கிறதனை கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். அத்துடனே மிருகங்களுடைய விடயத்தில் பேசுகின்ற இஸ்லாம் அங்கே எதற்கும் இடம் வைக்கவில்லை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹ்ரீஷ பைனல் பஹாயிம், மிருகங்களுக்கு மத்தியில் சிலர்கள் போட்டு போட வைப்பார்கள், சிலர்கள் கோழியை போர்க்கிடுவார்கள், சாவலை போர்க்கிடுவார்கள், இன்னும் சிலர்கள்
வெறுமனே அவர்கள் ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி இரண்டு மிருகங்களை மூட்டி விடுவார்கள். மிருகங்களை தஹ்ரீஷ் பண்ண வேண்டாம், அவைகளை மூட்டி விட வேண்டாம். அல்லாஹ் அவ்வாறு செய்யக்கூடியவர்களை லானத் செய்கின்றான். அதனை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்தில் கூட ஒரு மனிதன் மிருகத்தை அறுப்பதற்காக வேகமாக அழைத்து செல்கின்றார், இழுத்து செல்கின்றார். அந்த மனிதனை அழைத்து சாட்டை அடி கொடுத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயந்து கொள் இந்த மிருகத்தினுடைய விடயத்திலே அல்லாவை எந்த அளவுக்கு அவர்களுடைய நடைமுறைகள் நமக்கு படிப்பினை சொன்னார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு லவ் அதுர பக்லத்துன் ஃபில் இராக், இராக்கில் ரொம்பவும் மதீனாவை விட்டு தூரமான பகுதி, அங்க ஒரு கோவேறு கழுத தன்னுடைய பாதம் கட்டிப்பட்டு வேதனைப்படும் என்றால் கியாமத்து நாள் என்றல்லா அதனை பற்றி என்னிடத்துல கேட்பான். லவ் சாலனி அல்லாஹு அன்ஹு லிமத்வஹத்து மஹிதுஹு தரீக், உமர் நீ ஏன் அந்த கோவேறு கழுதைக்காக பாதையை தருவிவிட இல்லை, அதற்காக நீ ஏன் பாதையை சமைத்து வைக்கல்ல என்று கேட்பான். மிருகம் நடப்பதற்கு பாதை சமைக்காததனை என்னுடைய ரப்பு கேட்பான் என்ற அளவுக்கு மிருகங்களுடைய விடயத்தில் உரிமை உலகத்துக்கு பறைசாற்றினார்கள் என்றால், கனிமான சகோதரர்களே, இன்று நடக்கக்கூடிய விதிமுறைகள் என்ன? இஸ்லாம் இவ்வளவு கூறியிருக்கும் பொழுது அந்நியவர்களுடைய பார்வையிலே நாம் விழுவதற்கு காரணம் என்ன? சிலர்கள் நமக்கு தெரியும், தற்பொழுது ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்னால மிருகங்களை அறுப்பார்கள், அவர்களுடைய மேல் மாடியில இருந்து அறுத்தால் கீழ் மாடி படிக்கட்டு வரைக்கும் அங்கே ரத்தம் எடுத்து ஓடும், கழிவுகளை மங்கும் மிங்கும் அவர்கள் போட்டு விடுவார்கள். இதனால் ஆவேசப்படுவார்கள். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள், இந்த முறையில வணக்கங்களை நீங்கள் மற்றவர்களுடைய பார்வையிலே இழிவாக்க வேண்டாம் என்கிறது இஸ்லாம். இந்த அடிப்படையில் கெளியமான சகோதரர்களே, இஸ்லாமிய முறைப்படி நாம் அறுக்க வேண்டும், இஸ்லாமிய முறைப்படி அதற்குண்டான விதிமுறைகளை மேற்கொள்ள வேண்டும். அறுத்ததன் பின்னால் அவைகளுக்குரிய உரிமைதாரர்களை சீரான முறையிலே கண்டுபிடித்து அவைகளை கொடுக்க வேண்டும். மேலும் வசதி உள்ளவர்களும் கூட அன்றைய நாள் சாப்பிட்டு கழிவுற வேண்டும் என்கிறதனை இஸ்லாம் விரும்புகின்றது. இந்த அடிப்படையில் உலுகியாவை நீங்கள் அறுக்கின்றீர்கள், அதில் மூன்றில் ஒரு பகுதியை உங்களுக்கு சாப்பாடுக்கு எடுத்துக் கொள்ளலாம், மூன்றில் ஒரு பகுதியை செல்வந்தர்களாக இருந்தாலும் கூட ஹதியா கிப்டாக கொடுத்து விடலாம், மூன்றில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு சதக்காவாக கொடுக்கலாம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலுகியா உடைய ஈரலை ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இந்த மிருகத்தைய விஷயத்தில் நாம் பல சட்டங்களையும் பேண வேண்டி இருக்கின்றது. அதில் நாட்டு சட்டம், ஊர் சட்டம், மார்க்க சட்டம், அறுவல் சட்டங்கள் என்றெல்லாம் எடுபட்டு வருகின்றது கனிமான சகோதரர்களே. எனவே நாம் 5 பேர்களை கொண்ட ஒரு குழு இந்த உலுகியாவுடைய மாமிசத்துக்கு பங்குதாரர்களாக மாறுகின்றோம். அதில் ஒன்று உலுகியாவை கொடுக்கக்கூடியவர். இவர், நான் இத்துணை மிருகங்களை அறுத்து மாமிசத்தை கொடுத்தேன், அல்லது நான் 500, 1000, 2000 கிலோகிராமுக்கு உண்டான பங்கு கொடுத்தேன் என்று அவர் பெருமைக்காக வேண்டி அந்த உலுகியாவை கொடுக்க கூடாது. ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் அறுக்க முன்வந்தது தன்னுடைய அருமை மகனை. அவர்களுடைய தியாகத்தை தான் நாம் ஞாபகப்படுத்துகின்றோம். நாம் வெறுமனே ஒரு மிருகத்தை கொடுத்து விட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை செய்தவர்களாக முடியாது. என்றாலும் நம்முடைய இஹ்லாஸை பொறுத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கபூல் செய்துவிட்டான் என்றால் சகோதரே, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வெகுமதிகள் அபரிமிதமானது என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. எனவே அதனை வாங்கக்கூடியவர் சீரான முறையில கஞ்சத்தனம் இல்லாமல் நல்ல மிருகத்தை வாங்குவதற்கு முன் வர வேண்டும். சிலர்கள் ஒரு மாட்டுக்கு 7 பேர் என்று பங்குதாரர்களாக ஆகிடுவார்கள், அதனையும் மனமுவந்து அவர் கொடுக்க வேண்டும். இது சுன்னத்தை மொக்கதாவான ஒரு கடமை என்கிறதனை மறந்துவிடக் கூடாது. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய காலத்துல மக்கள் இதனை பரல என்று கருதுவார்களோ என்று பயந்து 2 வருடங்கள் தொடர்ந்து உலுகியாவை கொடுக்கவில்லை. என்றாலும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கவில்லையே, இன்றைய காலத்தில் மக்களுக்கு இது சுன்னத் வாக்கதா என்று தெரியாமல் இல்ல, அதனை வைத்து நாம் ஆதாரம் பிடிப்பதும் அல்ல. இன்று கண்டி பகுதியில் உலுகியாவை அந்த சிட்டியில கொடுக்க வேண்டாம் என்று ஜமீத்துலமா பணித்திருக்கின்றது. இந்த ஆதாரங்களை வைத்து காரணம் அங்க பெறகர நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு கிலோ இறைச்சியை அந்த காலகட்டத்தில் கண்டாலும் கூட 1,00,000 ரூபாய் தண்டம் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை அவரை சிறையிலே அடைப்பதாகவும் அரசாங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. ஆனாலும் அந்த நிலப்பரம் இங்கே கிடையாது. அல்லாஹ் அந்த அமலை செய்து நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தை வழங்கியிருக்கின்றான். எனவே உலுகியாவை வாங்குபவர் அல்லாஹ்வுக்கு என்றே வாங்கி அதனை சீரான நியத்தோட கொடுக்க வேண்டும். அடுத்தது விற்பவர் அங்கே மாட்டையோ ஆட்டையோ எடுக்கும் பொழுது அவர் டிமாண்ட் காட்டுகின்றார், இருக்கும் பொதுவான விலையை விடவும் அதிகமான விலையை கூட்டுகின்றார், பஜன் பண்ணப்படுகின்றது. சகோதரர்களே, இந்த நிலைமை இருக்கக்கூடாது. விற்கக்கூடியவரும் நான் ஒரு அமலை செய்கின்றேன், அதன் மூலமாக எனக்கு ஒரு வெகுமதி ஒன்று பணம் ஒன்று கிடைக்கிறது, அல்லாஹ் எனக்கு ரெட்டிப்பாட்டு தருவான் என்று சாதாரண விலைக்கு நியாயமான விலைக்கு அதனை கொடுப்பதற்கு முன் வர வேண்டும். அடுத்து மூன்றாவது பிரிவினர் தான் அறுத்து சுத்தம் செய்யக்கூடியவர்கள். இவர்கள் மார்க்க சட்டங்களை அறிந்து நான் மேலே சொன்னதை போல அதுக்குரிய சுண்ணத்திலே பேணி செய்ய வேண்டும். அந்த மிருகத்தை அறுப்பதற்கு முன்னால ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் நீர் அருந்து கொடுக்க சொன்னார்கள், நீர் அருந்து கொடுத்தும் இருக்கின்றார்கள். இத்தனை மிருகங்களுக்கு நீர் கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு நேரமா? எப்படி அறுத்து முடிக்கிறது என்ற சிந்தனைத்தானே தவிர அதனுடைய உரிமைகளை பேணுவதற்கு இன்றைக்கு நாங்கள் தயாரில்லை என்றால் அதற்குரிய பாவத்தை நாளும் மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான், அள்ளி கட்ட வேண்டும் என்கிறதையும் மறந்துவிடக் கூடாது. அடுத்தவர்கள் தான் இந்த கூட்டு குர்பானுக்கு ஒன்றிணைந்து செயல்படக்கூடியவர்கள். இவர்கள் ஒரு பெரிய சேவையை செய்கின்றார்கள். உங்களுடைய குர்பான்களை தனிப்பட்ட முறையிலே கொடுக்காமல் சில அசம்பாவிதங்களை தடுப்பதற்காக சகோதரர்களே இந்த கூட்டான முறையிலே கொடுத்து விடுங்கள். சிலர்கள் விரும்புவார்கள், அதனை நானே அறுக்க வேண்டும், நானே கொடுக்க வேண்டும், உங்களுக்கு அறுப்பதற்கு சந்தர்ப்பம் முடிமென்றால் எடுத்துக் கொள்ளுங்கள், அந்த இடத்துக்கு சமூகம் அறியுங்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கூமி இலா உலுகியத்துக்கு ஃபஷ்ஹதி இலைஹா, ஃபாத்திமா அவளுடைய உலுகியாவுக்காக வேண்டி எழுந்து செல், அந்த இடத்துக்கு சமூகம் அறிய என்று சென்றார்கள். அதனை வைத்து நாம் இன்றைய காலகட்டத்தில் ஆதாரமாக எடுக்கவும் கூடாது. இன்று ஃபித்னாவுடைய காலம், பெண்கள் அதனை அறுக்கும் இடத்துக்கு போவதற்கு தகுதியான முறை தற்போது கிடையாது. என்றாலும் பெண்களும் கூட நியத்துகளை வைத்து அந்த உலுகியாவை அவர்கள் வசதி படைத்தால் கொடுக்க முடியும் என்கிறதனை இந்த ஹதீஸ் சொல்கின்றது. எனவே இந்த கூட்டாக செய்யக்கூடியவர்கள் அதனை சீரான முறையிலே யாரிடத்தில் அந்த பார்சல்களை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் அல்லது யாருக்கு பார்சல்களை கொடுப்பதற்கு வரவழைக்க வேண்டும் என்கிறதனையும் விளங்கிக் கொண்டு அதற்குண்டான ஆவணங்களை செய்ய வேண்டும். இதிலே ஐந்தாவது பிரிவினர் தான் இந்த பார்சல்களை சுவீகரித்துக் கொள்ளக்கூடியவர்கள், அதனை எடுக்கக்கூடியவர்கள். அதனை எடுத்துக்கொண்டு பாதையில வரும் பொழுது அண்ணி அவர்களுக்கு காண்பித்துக் கொண்டு அதனுடைய ரத்தத்தை வடித்துக் கொண்டு சீரான முறையில பையின் ஆவணம் இல்லாமல் எடுத்துக்கொண்டு வருவதும் கனியமான சகோதரர்களே அதற்கு அசம்பாவிதம் என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில இந்த அனைத்து நடைமுறைகளையும் விதிமுறைகளையும் பேணி நாம் அந்த உலுகியாவை செய்ய வேண்டும். அந்த அமலோட கனியமான சகோதரர்களே கூட்டு பொறுப்பாளை நான் மிகவும் ஆதரிக்கின்றேன், மீண்டும் மீண்டும் சொல்லுகின்றேன். உங்களுடைய மஹல்லாவில் உங்களுடைய மஸ்ஜிதில் அதற்குண்டான ஒரு கூட்டம் இருந்தால் அதற்கு நீங்கள் பங்குதாரர்களாக ஆகிவிடுங்கள். நல்ல நியத்தை வைத்து கூட்டாக செய்யக்கூடிய அமல்ல மிகவும் வரக்கத்து இருக்கின்றது என்றதனை விளங்கி செயல்படுத்துங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூலிகளை தடுக்க மாட்டான், அபரிமிதமான நன்மைகளை எங்களுக்கு தர காத்து கொண்டிருக்கின்றான். அத்துடனே அமல் என்ற வகையில் இந்த 10 நாட்களும் வேற எந்த நாட்களுக்கும் ஈடாகாது என்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். மாமின் அய்யாமின் அல் அமலு ஸாலிஹு அஹப்ப இலல்லாஹி மின் அஸ்ரி தில் ஹிஜ்ஜா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமான அமல்கள் வேற எந்த நாட்களையும் கிடையாது. இந்த துல் ஹஜ்ஜுடைய 10 நாட்கள்ல செய்யப்படக்கூடிய அமல்களை போல அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிகமான கூலிகளை வழங்குகின்றான். அடியானுடைய சமீபத்துக்கு அல்லாஹ் வருகின்றான், அவனை நேசனாக ஆக்கிக் கொள்கின்றான் என்றெல்லாம் சொன்னார்கள் சஹாபாக்கள். ஹாலு வலல் ஜிஹாது ஃபி ஸபீலில்லாஹ், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில ஜிஹாத் செய்வது கூட இந்த காலகட்டத்தில் இந்த அமலோட போட்டி போட முடியாதா? ஜிஹாதை விடவும் இந்த அமல் சிறந்ததா? இந்த நாட்களில் செய்யக்கூடிய தஹஜ்ஜுத், தொழுகை மற்றும் சுண்ணத்தான வணக்கங்கள், தான தர்மங்கள், திராவத்துகள், அமால்கள் இவைகள் ஜிஹாதை விடவும் சிறந்ததா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலர் ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், ஆம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்வதை விடவும் சிறந்தது என்றாலும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையில தன்னுடைய நப்சையும் பணத்தையும் எடுத்துக்கொண்டு வெளியாகின்றார். அவர் வலம் எந்த ஒரு வஸ்துவோடையும் கனிமத்தோடையும் திரும்பாத வரைக்கும் இந்த அமலுக்கு போட்டி போட முடியாது. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில போய் வெற்றி பெற்று திரும்பினாலும் இந்த அமலுக்கு போட்டி போடக்கூடாது முடியாது. அவர் அங்கே போய் ஷஹீதாகி விட்டார் என்றால் அந்த ஜிஹாத் சிறந்தது என்றார்கள். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஏன் ஷஹீதுடைய அந்தஸ்து பிரத்யேகமானது? எனவே சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹான வ தஆலா நம் அனைவருக்கும் வழங்கிய இந்த சந்தர்ப்பத்தை சீரான முறையிலே அதனுடைய நடைமுறைகளை பேணி செய்வதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக, எங்களுடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி அருள் புரிவானாக. இந்த உலகியாவினுடைய அமலை நாம் அனைவரும் கொண்டிணைந்து செவ்வனை செய்து முடிப்பதற்கு, அதற்குரிய கூலிகளை நல்ல முறையிலே பெறுவதற்கும் நம் அனைவருக்கும் அனுகூலம் புரிவானாக. எங்களுடைய துவாக்களை அவனுடைய தனிப்பெரும் குறிப்பு கீழ்ப்பையை கொண்டு கபூல் செய்வானாக. வா ஆஃபிரு தவானா அனில் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன்.